ஒன்று யோவான் அதிகாரம் 5. இயேசுவே கிறிஸ்து என நம்புகிற மக்கள் தேவனின் பிள்ளைகளாவர். பிதாவை நேசிக்கிற மனிதன் தேவனின் பிள்ளைகளையும் நேசிக்கிறான். நாம் தேவனின் பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்பதை எவ்வாறு அறிவோம்? தேவனை நேசிப்பதாலும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதினாலும் அறிகிறோம். தேவனை நேசித்தல் என்பது அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள்படும். தேவனின் கட்டளைகள் நமக்கு மிகவும் கடினமானவை அல்ல. ஏன்? தேவனின் பிள்ளையாகிய ஒவ்வொரு மனிதனும் உலகை எதிர்த்து வெல்கிற ஆற்றல் பெற்றிருக்கிறான். நமது விசுவாசமே உலகத்திற்கு எதிராக வென்றது. எனவே உலகை எதிர்த்து வெற்றியடைகிற மனிதன் யார்? இயேசு தேவனின் குமாரன் என்று நம்புகிற ஒருவனே ஆவான். இயேசு கிறிஸ்துவே நம்மிடம் வந்தவர். இயேசு நீரோடும் இரத்தத்தோடும் வந்தவர். இயேசு நீரினால் மட்டுமே வரவில்லை. இல்லை, இயேசு நீரினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். இது உண்மை என்று நமக்கு ஆவியானவர் கூறுகிறார். ஆவியானவர் உண்மையாவார். எனவே இயேசுவை குறித்து நமக்கு கூறும் மூன்று சாட்சிகள் இருக்கின்றன. ஆவி, நீர், இரத்தம், இந்த மூன்று சாட்சிகளும் ஒப்புக்கொள்கின்றன. சிலவற்றை உண்மையானவையாக மக்கள் கூறும்போது அவற்றை நம்புகிறோம். ஆனால் தேவன் சொல்வது அதை காட்டிலும் முக்கியமானது. இதுவே தேவன் நமக்கு கூறியதாகும். அவரது சொந்த குமாரனை குறித்து உண்மையை அவர் நமக்கு கூறினார். தேவனின் குமாரனை நம்புகிற மனிதன் தேவன் நமக்கு கூறிய உண்மையை தனக்குள் கொண்டிருக்கிறான். தேவனை நம்பாத மனிதனோ தேவனை பொய்யராக்குகிறான். ஏன்? தேவன் அவரது குமாரனை குறித்து கூறிய செய்திகளை அம்மனிதன் நம்பவில்லை. இதுவே தேவன் நமக்கு கூறியதாகும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துள்ளார். மேலும் இந்த நித்திய ஜீவன் அவரது குமாரனில் உள்ளது. குமாரனை கொண்டிருக்கிற மனிதனுக்கு உண்மையான ஜீவன் உண்டு. ஆனால் தேவனின் குமாரனை கொண்டிராத ஒருவன் அந்த ஜீவனை கொண்டிருப்பதில்லை. தேவனின் குமாரனை நம்புகிற மக்களாகிய உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். உங்களுக்கு இப்போது நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறியும்படியாக இதை எழுதுகிறேன். எந்த ஐயமுமின்றி நாம் தேவனிடம் வர முடியும். அவர் மனம் ஒத்துக்கொள்ளுகிற எதனையும் நாம் தேவனிடம் வேண்டுகிற போது நாம் கேட்பதை தேவன் கவனிக்கிறார். நாம் அவரிடம் கேட்கும் ஒவ்வொரு முறையும் தேவன் கவனித்து கேட்கிறார். எனவே நாம் தேவனிடமிருந்து கேட்கிற பொருட்களை அவர் நமக்கு தருவார் என்பதை நாம் அறிகிறோம். கிறிஸ்துவில் சகோதரனோ சகோதரியோ நித்திய மரணத்திற்குள் வழிநடத்தாத பாவம் செய்வதை ஒருவன் பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பாவம் செய்கிற அந்த சகோதரன் அல்லது சகோதரிக்காக பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்போது தேவன் அச்சகோதரன் அல்லது சகோதரிக்கு ஜீவனை கொடுப்பார். நித்திய மரணத்திற்குள் வழிநடத்தாத பாவத்தை செய்கிற மக்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மரணத்திற்குள் வழிநடத்தும் பாவம் உண்டு. அத்தகைய பாவத்திற்காக ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. தவறு செய்வது எப்பொழுதும் பாவமாகும். ஆனால் நித்திய மரணத்திற்குள் வழிநடத்தாத பாவமும் உண்டு. தேவனின் பிள்ளையாக மாறிய மனிதன் பாவம் செய்வதை தொடர்வதில்லை என்பதை நாம் அறிவோம். தேவனின் குமாரன் தேவனின் பிள்ளையை பாதுகாக்கிறார். தீயவனால் அம்மனிதனை துன்புறுத்த இயலாது. நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தீயவனோ உலகம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிறான். தேவகுமாரன் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். தேவனின் குமாரன் நமக்கு தெளிவை கொடுத்திருக்கிறார். உண்மையான தேவனை இப்போது நாம் அறிய முடியும். தேவனே உண்மையான ஒருவர். அந்த உண்மையான தேவனிடமும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமும் நமது ஜீவன் உள்ளது. அவரே உண்மையான தேவனும் அவரே நித்திய ஜீவனுமானவர். ஆகையால் அன்பான மக்களே, விக்கிரகங்களாகிய போலி கடவுள்களை விட்டு நீங்கள் தூர விலகுங்கள்.